إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. الله من ريال الله يبرد فهد بن الله يتودر بيدهم أتودر كل بتار تودر بيدهم صلوات سلام كوري بلد الله بيد كل مال ينكم مغلقهم الله من أجتهم بيتهم نريم جيوناها இந்த ஜும்ஆவின் குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லப்படுகின்ற நல்ல விஷயங்களை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் நற்பலனை தருவானாக. நல்ல விஷயங்களை கேட்டு நல்லோரின் வாழ்க்கை வரலாற்றை செவிப்படுத்து அதன்படி செயல்படக்கூடிய நன்மக்களில் என்னையும் உங்களையும் இந்த உரையை கேட்கின்ற அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிக நெருக்கமான மிக பிரியத்துக்குரிய தோழர்களில் ஒருவராகிய அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நாம் நினைவு கூறுகிறோம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சென்ற ஜும்ஆவின் குதுபாவிலே பல விஷயங்களை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடரிலே அவர்கள் குறித்து அறிந்து நாமும் பின்பற்ற வேண்டிய பல நல்ல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த குத்பாவிலே பார்ப்போம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பற்றி குறிப்பிட்டு அவர்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபத்ஹ் 48வது அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார், லகத் ரழியல்லாஹு அனில் முஃமினீன இஸ் யுபாயிஊனக தஹ்த அஷ்ஷஜரா ஃபஅலிம மா ஃபீ குலுபிஹிம் ஃபஅன்ஸலத் தகீனத அலைஹிம் வஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா. அல்லாஹ் திட்டவட்டமாக பொருந்தி கொண்டார் யார் அந்த மூமின்கள், கீழே அவர்கள் உங்களுக்கு ஒப்பந்தம் செய்து கொடுத்தார்கள், சத்திய வாக்கு பிரமாணம் செய்து கொடுத்தார்கள். அத்தகையவர்களின் உள்ளங்களில் உள்ள ஈமானை, இஹ்லாஸை, தக்வாவை, அல்லாஹ்வின் பயத்தை, அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணமாக வேண்டும் என்ற அந்த ஆசையை அல்லாஹ் அறிந்து கொண்டார். அவர்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை இறக்கி கொடுத்தார். மிகப்பெரிய வெற்றியை அதிவிரைவில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும் ஹுதைபியா என்ற ஒரு ஒப்பந்தம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6வது ஆண்டு அவர்கள் உம்ரா செய்வதற்காக தங்களது தோழர்களோடு புறப்பட்ட போது ஹுதைபியா என்ற இடத்திலே அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். உம்ரா செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று ஏறக்குறைய 1400 தோழர்களோடு சென்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்குள் நுழைய முடியாமல் ஹுதைபியா என்ற இடத்திலே அங்கே காத்திருக்கிறார்கள். அப்போது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பேசி வருவதற்காக மக்காவிற்கு அனுப்பிய போது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப வருவது தாமதமாகி விடுகிறது. அப்போது ஒரு வதந்தி பரவுகிறது, உஸ்மான் கொல்லப்பட்டு விட்டார் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆயுதங்களை தங்களோடு எடுத்து வரவில்லை. ஒரு பயணி தற்காப்புக்காக என்ன ஒரு ஆயுதத்தை வைத்திருப்பாரோ அந்த ஆயுதங்களை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்தார்கள். குறைஷிகளிடத்தில் எவ்வளவு பேசி பார்க்கிறார்கள், நாங்கள் சண்டை செய்வதற்காக யுத்தம் செய்வதற்காக வரவில்லை, நாங்கள் அல்லாஹ்வுடைய வீட்டை நாடி வந்தோம், எங்களை விட்டுவிடுங்கள், உம்ரா செய்துவிட்டு நாங்கள் திரும்புகிறோம் என்று. ஆனால் குறைஷிகள் அதை கேட்பதற்கோ அதை ஏற்றுக்கொள்வதற்கோ தயாராக இல்லை. இந்த நேரத்தில் இப்படி ஒரு வதந்தி பரவியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணிந்து விடுகிறார்கள். நம்மிடத்தில் ஆயுதம் இல்லை என்றாலும் சரி, நம்மிடையே இறுதியாக ஒருவர் எஞ்சி இருக்கின்ற வரை இவர்களிடத்தை போரிட்டே ஆகும், உஸ்மானுக்காக பழி தீர்ப்போம் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். உங்களிலே யார் இறுதி மூச்சு வரை மௌத்து வரை போரிடுவதற்கு தயார் என்று கேட்டபோது அங்கிருந்த 1400 சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை பிடித்து அல்லாஹ்வுடைய தூதரே மௌத்து வரை நான் போரிடுவேன், உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்று பைஅத் செய்து கொடுத்தார்கள். அது ஒரு மரத்தடியிலே அந்த நிகழ்ச்சி நடந்தது. அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் ஃபதஹிலே அந்த 1400 தோழர்களை பற்றி விசேஷமாக அவர்களின் சிறப்பை பற்றி இறக்கினார். அவர்களுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து சொன்னார். அந்த 1400 தோழர்களே இவர்களும் ஒருவர். எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய பார்வையில் நபியினுடைய பார்வையில் பத்ரிலே கலந்து கொண்டவர்களுக்கு என்று தனி சிறப்பு, உஹுத் போரிலே கலந்து கொண்டவர்களுக்கு என்று தனி சிறப்போ, அதற்கு அடுத்ததாக முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் யார் இந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. ஆகவேதான் இந்த ஒப்பந்தத்தை பைஅத்துன் ரிதுவான், அல்லாஹ்வின் பொருத்தத்திற்குரிய ஒப்பந்தம். அதாவது யார் இந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டார்களோ திட்டமாக சத்தியமாக அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் பொருந்தி கொண்டார். இதைத்தான் அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே சொல்கிறார், லகத் ரழியல்லாஹ், அல்லாஹ் திட்டவட்டமாக பொருந்தி கொண்டார். ரழிய என்று சொல்லுகின்ற அந்த இடத்தில் மேலும் அழுத்தமாக அல்லாஹ் சொல்கிறார் கத், அதையும் அல்லாஹ் அழுத்துகிறார் லகத், திட்டவட்டமாக சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் நான் பொருந்தி கொண்டேன் அந்த மூமின்களை. யார் அந்த மூமின்கள்? நபியே உங்களிடத்திலே வழிபாட்டு செய்து கொடுத்தார்கள் மரத்திற்கு கீழே. அவர்களது உள்ளத்தில் உள்ள அந்த தூய எண்ணத்தை, அவர்களது உள்ளத்தில் உள்ள தூய எண்ணங்களை அல்லாஹ் அறிந்திருக்கிறார். அன்பானவர்களே, பலமுறை நாம் நினைவூட்டி வருகிறோம், சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்களுடைய அமல்களை பற்றி மட்டும் அல்லாஹ் பேசவில்லை. எங்கே அவர்களது அமல்களை உயர்வாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றாரோ அதே இடத்தில் எந்த நீயத்தில் அந்த அமல்களை செய்தார்கள் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உணர்த்துகின்றார். நீயத்தை பற்றி அல்லாஹ் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் யார் ஒருவர் என்ன எண்ணத்தில் செய்கிறார் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறார். அல்லாஹு தஆலா நாம் உள்ளங்களில் மறைப்பதை அறிந்திருக்கிறார், நாம் வெளிப்படுத்துவதை அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ரப்பல் ஆலமீன் அவன் உள்ளங்களில் உள்ள ரகசியங்களை அறிந்திருக்கிறார் என்று வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அல்லாஹு தஆலா சஹாபாக்களை பற்றி வருகின்ற இடங்களில் நீங்கள் படித்து பாருங்கள், அந்த கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களுடைய உள்ளங்களில் என்ன இருந்தது என்பதை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி உயர்வாக சொல்கிறார் என்றால் இங்கே நமக்கு அல்லாஹு தஆலா பாடம் கற்பிக்க விரும்புகிறார். அந்த நபி தோழர்கள் துன்யாவை விரும்பவில்லை, அவர்கள் இந்த துன்யாவுக்காக வேண்டி எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. அவர்கள் செய்த தியாகங்களின் பின்னணி எல்லாம் சொர்க்கத்தை தேடுதல், அல்லாஹ்வின் விருப்பத்தை தேடுதல் என்ற ஒரே இலக்கு, ஒரே லட்சியத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை நமக்கு உணர்த்தி நாமும் அந்த இஹ்லாஸிலே பயணிக்க வேண்டும். நாமும் அல்லாவுக்காக அல்லாவுடைய மார்க்கத்திற்காக அல்லாவுடைய ஜீவிற்காக ஒரு காரியத்தை செய்தார், நாமும் ஏதாவது நம்மால் முடிந்த தியாகங்களை செய்தால் நீங்கள் உங்களது உள்ளங்களை பாருங்கள், நீங்கள் உங்களது உள்ளங்களை கவனியுங்கள் எந்த எண்ணத்தில் செய்கிறீர்கள் என்று. அந்த சஹாபாக்கள் என்ன எண்ணத்தில் செய்தார்களோ அதே நீயத்தில் செய்தால் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கூலியை கொடுத்தாரோ அதே கூலியை உங்களுக்கும் கொடுக்க போதுமானவர். எனவேதான் சஹாபாக்களை பற்றியும் அவர்களுடைய தியாகங்களை பற்றியும் அவர்களுடைய அமல்களை பற்றியும் பேசுகின்ற எல்லா இடங்களிலும் அல்லாஹு தஆலா அவர்களின் நீயத்துகளை பற்றி பேசுகிறார். அந்த சஹாபாக்களின் உள்ளங்களில் என்ன இருந்தது என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறார். உள்ளங்களிலே எதை பார்த்தான், அல்லாஹு தஆலா சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே அதிர்க்க முடியாத தடுமாறாத சந்தேகம் இல்லாத ஈமானை பார்த்தான். உலக லாபங்கள் கலக்காத அல்லாஹ் பார்த்தான். எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயப்படக்கூடிய தக்வாவை அல்லாஹ் பார்த்தார். அல்லாஹுக்காக எதையும் இழக்க தயாராக கூடிய அர்ப்பணத்தை, அந்த அர்ப்பணித்து செய்கின்ற அந்த பெரும் தியாக உணர்வை அல்லாஹ் பார்த்தார். அல்லாஹ் அதற்கு கூலியாக சொல்கிறார், தன் புறத்திலிருந்து விசேஷமான அருளை, சகீராவை, மன அமைதியை அல்லாஹ் அவர்கள் மீது இறக்கினார். கண்டிப்பா அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். கலந்து கொண்டவர்கள் தான் அப்துல்லா என்ற அப்துல் ரஹ்மான் மகனார் அபு சலமா சொல்லுகிறார்கள். அதாவது சஹாபாக்களுடைய மகனார், சஹாபாக்களுடைய பிள்ளைகள் அப்துல்லா என்ற உமர் அவர்களை பற்றி சொல்லியதை பாருங்கள். அவர் மரணிக்கும் போது சிறப்பிலே தனது தந்தையை போன்ற சிறப்பை அவர் பெற்றிருந்தார். தனது தந்தையிடம் என்ன ஈமான், என்ன தக்வா, அல்லாஹ்வின் விஷயத்திலே உறுதி, மார்க்க விஷயத்திலே பிடிப்பிருந்ததோ அந்த ஒரு நிலையை அவர் எட்டியிருந்தார். இப்னு அபி லைலா என்ற ஒரு பெரிய தாபிஈ, அவர்களிடத்திலே தாபிஈங்கள் எல்லாம் ஒன்று சொல்கிறார்கள். அப்போது அங்கு வந்து அபு சலமா இப்னு அப்துல் ரஹ்மான் கேட்கிறார்கள், அவர்களை போன்று நபித்தோழர்கள் பல அங்கே இருந்தார்கள். உஸ்மான் இருந்தார்கள், அலி இருந்தார்கள், இன்னும் பல நபித்தோழர்கள் இருந்தார்கள். ஆனால் அப்துல்லாஹி உமருடைய காலத்தில் இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு 60 ஆண்டுகளுக்கு மேலான இவர்கள் உயிர் வாழ்கிறார்கள். பல சஹாபாக்கள் எல்லாம் இறந்து விடுகிறார்கள். சொல்லுகிறார்கள் அபு சலமா இப்னு அப்துல் ரஹ்மான், அப்துல்லா இப்னு உமருடைய காலத்திலே அவர் ஹயாத்தாக இருந்த போது அவருக்கு நிகரானது வேறு யாரும் இல்லை. இன்னொரு ஒரு சம்பவத்தை பாருங்கள். அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ற ஒரு பெரிய மன்னர், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு முஆவியா, முஆவியாவுக்கு பிறகு மன்னர் யஸீத், அவருக்கு பிறகு மர்வான், அவருடைய மகனார் அப்துல் மலிக். இவருடைய காலத்திலே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹயாத்தாக இருந்தார்கள். அப்துல் மலிக் இவர் வருவார், இவருடைய அதாவது எந்த அடிமை பெண்ணிடத்திலே உறவு கொண்டு பிள்ளைகள் பெற்று விடுகிறார்களோ அவர்களை சொல்லப்படும். இந்த மன்னருடைய உம்முல்வலர் தன்னுடைய கணவனாக தனது குழந்தையின் தந்தைக்கு எழுதுகிறார்கள், எனக்கு ஒரு அடிமை நீங்கள் கொடுக்க வேண்டும், எனக்கு பணிவிடைக்காக எனக்கு ஒரு அடிமையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கூறி அந்த அடிமை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குரிய நிபந்தனைகளை சொல்கிறார்கள் அந்த பெண்மணி. இந்த நிபந்தனைகளை அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இந்த நிபந்தனைகளை கேட்கும் போது புரிய வரும் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த அடிமை பெண் தக்குவாவிலும் ஈமானிலும் இஹ்லாஸிலும் இருந்திருப்பார்கள். அந்த அடிமை பெண் தனது குழந்தையை தந்தையிடத்தில் கேட்கிறார்கள், மன்னரே எனக்கு ஒரு அடிமையை கொடுங்கள். அந்த அடிமை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை கற்றறிந்தவராக இருக்க வேண்டும். இது இருந்து தெரிய வருகிறது, அடிமையை கேட்டது வீட்டு வேலை வாங்குவதற்காக அல்ல, அவரிடத்திலிருந்து இல்மை படிப்பதற்காக. அடுத்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை மனனம் செய்து அதை அழகிய முறையில் ஓதக்கூடிய ஒரு காரியாக இருக்க வேண்டும். அரபி மொழியை தெளிவாக பேசுபவராக இருக்க வேண்டும். அபீஃபன், கற்பொழுக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும். கதீரல் ஹயா, அதிகம் நாணம் உள்ளவராக வெட்கம் உள்ளவராக இருக்க வேண்டும். கலீரல் மிரா, குறைவாக பேசுபவராக, தர்க்க விவாதங்கள் குறைவாக செய்பவராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அடிமையை நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று எழுதுகிறார்கள். அதற்கு அப்துல் மலிக் இப்னு மர்வான் பதில் எழுதுகிறார்கள், பாருங்கள். கடு பதப் திஹாதல் குலாம் அஃபலம் அஜிது குலாமன் பிஹாதிஹி ஸிஃபதி இல்லா அப்துல்லாஹ் இப்னு உமர் இன்னி சாவம்து அஹ்லஹு ஃபஅபௌ அன் யபீஉஹு. எழுதுகிறார்கள் தன்னுடைய அடிமை பெண்ணுக்கு, நீ கேட்ட தன்மையில், நீ கேட்ட தன்மையில் நான் அப்படி ஒரு அடிமை கிடைக்கிறாரா என்று தேடி பார்த்தேன். என் பார்வையிலே அப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார் என்றார், அவர் அப்துல்லா இப்னு உமர் தான். நீ கேட்ட இந்த தன்மையில் ஒருவர் இருக்கிறார், ஒரு அடிமை இருக்கிறார் என்று தேடி பார்த்தார், ஒரு மனிதர் இருக்கிறார் என்று தேடி பார்த்தார், என்னுடைய பார்வையிலே அப்துல்லா இப்னு உமர் தான் இருக்கிறார். அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அடிமைய அவர்கள் சுதந்திரமானவர், ஒரு சஹாபி, உமருடைய மகனார். சொல்லுகிறார்கள், நான் அப்துல்லா இப்னு உமருடைய குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து உங்களுக்கு என்ன விலை வேண்டுமானாலும் தருகிறேன், அப்துல்லா இப்னு உமரை எனக்கு கொடுங்கள். அவர்களது மனைவிமார்களிடத்தில் கேட்கிறார்கள், அந்த மனைவிமார்கள் மறுத்து விடுகிறார்கள் என்று தன்னுடைய பதிலை தன்னுடைய உம்முல் வலதுக்கு மன்னர் அப்துல் மலிக் இப்னு மர்வான் எழுதுகிறார்கள். ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னர் முஸ்லிம்களுடைய அமீருல் முஃமினீன் தன்னுடைய பிரதிகளில் ஒருவருக்கு அவர் சொன்ன சாட்சியை பாருங்கள். தன்னுடைய உம்முல் வலத், இந்த தன்மையுடைய ஆலிமம் பிஸ்ஸுன்னா, சுன்னாவை கற்றறிந்தவராக இருக்க வேண்டும், தாரிகன் கிதாபில்லா, அல்லாஹ்வின் வேதத்தை மரணம் செய்து அழகிய முறையில் ஓதக்கூடியவராக இருக்க வேண்டும், அபீபன் கற்பொழுக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும், ஃபஸீஹன் அரபி மொழியை தெளிவாக பேசுபவராக இருக்க வேண்டும், கதீரல் ஹயா அதிகம் வெட்கம் உள்ளவராக இருக்க வேண்டும், கலீலல் மிரா மிக குறைவாக பேசுபவராக, தர்க்கம் குறைவாக செய்பவராக இருக்க வேண்டும் என்று தனது உம்முல் வலத் கேட்டபோது, இத்தகைய தன்மை இப்போது இருப்பவர்களில் அப்துல்லா இப்னு உமரிடத்தில் தான் நான் பார்க்கிறேன், ஆனால் அவரை விலைக்கு வாங்க முடியாது, அவர் ஒரு சுந்தரமானவராயிற்று என்று ஒரு மன்னர் சாட்சி சொல்கிறார். இப்படி அன்புக்குரியவர்களே, அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அவருடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களும் தாபியீன்களும் சொன்னதை பார்க்கிறோம். அவருடைய மாணவர்களே மிக முக்கியமான ஒருவர் சயீது இப்னு முஸய்யிப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கவாசி என்று ஒருவருக்கு நான் சாட்சி சொல்வதாக இருந்தால், அப்படி எனக்கு ஒரு திறமை ஆற்றல் இருக்குமேயானால், நான் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த சாட்சியை சொல்லியிருப்பேன். அன்பானவர்களே, அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படிப்பட்ட சிறப்புகளை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியீன்களுடைய நற்புகழ்ச்சிகளை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கினார் என்றால், அப்படி அவர்களிடத்தில் என்ன தன்மைகள் இருந்தன? உதாரணமாக பாருங்கள், ரசூலுல்லாஹின் மீது நேசம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள முஹப்பத், இது அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்போது ஹிஜ்ரா செய்து வந்தார்களோ, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தார்களோ, அப்போதிலிருந்தே ரசூலுல்லாஹ்வை பிரியாத ஒரு தோழராக அப்துல்லா இப்னு உமர் இருந்தார். மக்காவுடைய காலங்களை பொறுத்தவரை யாரும் வெளிப்படையாக பகிரங்கமான சபைகளிலே ரசூலுல்லாஹ்விற்கு அருகிலே செல்ல முடியாது. ஏன், இவர் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார், நம்பிக்கை கொண்டார் என்று தெரிந்தால் அவர் தனியாக மாட்டிக் கொண்டால் அவரை நொய்ய புடைத்து விடுவார்கள் குறைஷிகள் காப்பீர்கள். எனவே ரசூலுல்லாஹ்வை சந்திப்பதாக இருந்தால் தனிமையில் தான் சந்திக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை மக்காவில் இருந்தது. ஆனால் மதீனா வந்தவுடன் அந்த நிலையில் யார் வேண்டுமானாலும், எங்கே வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கலாம் என்ற நிலை. எனவே அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஐந்து தொழுகைகள் மட்டுமல்ல, அது போக மஸ்ஜித் நபவியிலேயே இருந்து ரசூலுல்லாஹிடம் இருந்து ஹதீஸுகளை கற்கக்கூடிய ஒரு சஹாபியாக இருந்தார்கள். நாம் பார்த்தோம் பத்ரு போருடைய நேரத்தில் இவர்களுக்கு 12-13 வயதுதான் இருந்தாலும் நான் அந்த போரிலே கலந்து கொள்வேன் என்று ஓடி வருகிறார்கள், திரும்பி அனுப்பப்படுகிறார்கள். பிறகு உகது போர் நடக்கும் பொழுது அங்கும் வருகிறார்கள், நான் கலந்து கொள்வேன் என்று திரும்ப அனுப்பப்படுகிறார்கள். பிறகு அஹ்சாப் யுத்தத்தில் தான் இவர்கள் யுத்தத்திலே பங்கு பெறுவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறார்கள். அன்பானவர்களே, இப்படி ரசூலுல்லாஹுடைய எல்லா பயணங்களிலும் ஹஜ்ஜத்துல் விதாவுடைய பயணம், இந்த ஹுதைபியா ஒப்பந்தத்தின் பயணம், அதற்கு பிறகு உம்ராவுடைய பயணம், அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹுனைன் யுத்தம், அதற்கு பிறகு தபூக், இப்படி எல்லா போர்க்களங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிரியாமல் இருந்தார்கள். இது போக பல சிறிய போர் குழுக்களிலே அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளெல்லாம் அந்த முகத்தை பார்த்து கொண்டிருந்த அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பிரிவு எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். எவ்வளவு நேசமுடையவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களின் மீது, அப்படிப்பட்ட ஒரு தோழருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மரணமும், மரணத்திற்கு பிறகு அந்த ரசூலுல்லாஹ்வுடைய நினைவு வரும் பொழுதெல்லாம் அவர்களுடைய அந்த நிலையை பற்றி அவர்களுடைய மாணவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு ஹதீஸை உச்சரிக்க ஆரம்பித்து விட்டாலே அப்துல்லாஹி அவர்கள் அட ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களுடைய அழுகையை அவர்களால் அடக்க முடியாது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களை மீறி பிரியம் உள்ளவர்களாக அப்துல்லாஹி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த பிரியம் என்பது அது வெறும் வார்த்தையிலும் அல்லது வெளிப்படையான சொற்களில் மட்டும் அவர்களுக்கு இல்லை, மாறாக இந்த பிரியம் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்தது, செயல் வடிவத்திலே அப்துல்லாஹி இப்னு உமர் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்ததை பார்க்கிறோம். இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இங்கே இரண்டு ஹதீஸ்களை பதிவு செய்கிறார்கள். ஒன்று, கான இப்னு உமர் இதா சமிஅ மின் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸன் லம் யஅதுஹு வலம் யக்ஸர் துனஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு ஹதீஸ் வந்து விட்டார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், இப்படி செய்தார்கள் என்ற ஒரு செய்தியை இப்னு உமர் அறிந்து கொண்டால் அவர் அதை கடந்து அதை மீறி அவர் எதையும் செய்ய மாட்டார். அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எதையும் குறைக்க மாட்டார். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அதை அப்படியே, அது எந்த விதமான கூடுதல் குறைவில்லாமல் உடனே அதை செயல்படுத்துபவராக இப்னு உமர் இருந்தார்கள் என்ற இந்த சம்பவத்தை, அவர்களுடைய இந்த தன்மையை, வாழ்க்கை வரலாற்றை இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களது ஹதீஸ் நூலிலே சுன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, சுன்னாவை பின்பற்றுவது என்ற பாடத்திலே பதிவு செய்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் என்ன புரிய வருகிறோம் இங்கே? இன்று நமக்கும் தான் ஹதீஸ் சொல்லப்படுகிறது. ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டால் நமது நிலை எப்படி, எப்படி அந்த ஹதீஸை அமல்படுத்தலாம், உடனே விரைந்து அந்த ஹதீஸை எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற நிலை மாறி இந்த ஹதீஸ் எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கும், என்னை போன்றவர்களுக்கா, அல்லது எந்த நீயத்தில் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கும், இதுக்கு வேற ஏதாவது விளக்கம் இருக்கிறதா, இந்த ஹதீஸை கண்டிப்பாக எடுத்து செயல்பட வேண்டுமா, அல்லது இது ஆர்வம் ஊட்டி சொல்லப்பட்ட ஒன்றா, இப்படி பல விதமான தர்க்க வாதங்களை செய்து ஒரு ஹதீஸை புறம் தள்ள அல்லது அமல் செய்வதை தாமதப்படுத்த அல்லது ஒதுக்கி வைக்கத்தான் இன்று நம்மிலே பலர் முயற்சி செய்கிறார்களே தவிர, ஹதீஸ் என்று வந்துவிட்டால் மனம் உணர்ந்து தலை சாய்த்து மனதில் எந்த அதிருப்தியும் இல்லாமல் ஏற்று செயல்படுவதற்கு நாம் எங்கே கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அப்துல்லாஹி இப்னு உமர் அவர்களுடைய நிலை ஒரு ஹதீஸை கேட்டுவிட்டு அதை மீறி விட மாட்டார்கள், அதை குறைத்தும் விட மாட்டார்கள். மேலும் அறிவிக்கப்படுகிறது ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நாம் இப்னு மாஜா பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹி இப்னு உமர் அவர்கள் மக்களுக்கு நசிஹா செய்யும் போது சொன்னார்கள், அடிமை பெண்கள் உண்மையான பெண்கள் தொழுவதை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று சொன்னார். அவர்களுடைய மகனார்களே ஒருவர் சொன்னார், இல்லை நாங்கள் தடுப்போம் என்று. அப்துல்லாஹி இப்னு உமர் அவர்களை பற்றி மாணவர்கள் சொல்கிறார்கள், இங்கே நாம் பெற வேண்டிய படிப்பினை இல்லை, நமது பிள்ளைகள் குடும்பத்தாரிடத்தில் நமக்காக கோபப்படுகிறோம், நம்முடைய விருப்பு வெறுப்புக்காக கோபப்படுகிறோம், நாம் விரும்பியதை செய்யாவிட்டால் கோபப்படுகிறோம், நாம் விரும்பாததை செய்துவிட்டால் கோபப்படுகிறோம், நமது கட்டளையை மீறினால் கோபப்படுகிறோம். ஆனால் நமது குடும்பத்தார்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை மீறுகிறார்கள், மார்க்கத்தை புறந்தள்ளுகிறார்கள், ஆனால் நமக்கு எந்த கோபமும் வருவதில்லை, அவர்கள் மீது நமது வெறுப்பை காட்டுவதில்லை, அவர்களது செயலை கண்டிப்பதில்லை. இங்கேதான் நாமும் சஹாபாக்களும் வித்தியாசப்படுகிறோம். அவர்கள் அல்லாஹ்வுக்காக கோபப்பட்டார்கள், மார்க்கத்துக்காக கோபப்பட்டார்கள், நாமும் நமது நஃப்ஸுக்காக கோபப்படுகிறோம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி நம்முடைய தாய், மா ரஐது அஹதன் அல்ஸம லில் அம்ர் அல் அவல் ஃபி அல்-உமர். அல்-அம்ர் அல்-அவல் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்களோ, எந்த நிலையில் மார்க்கத்தை விட்டு மரணித்தார்களோ அதற்கு அல்-அம்ருல் அவ்வல் என்று சொல்லப்படும். அந்த அல்-அம்ருல் அவ்வல், அந்த முதல் நிலை, மார்க்கத்தின் முதல் நிலை, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையில் மார்க்கத்தை விட்டு சென்றார்களோ அந்த முதல் நிலையை, மார்க்கத்தின் அந்த அடிப்படையை மிக உறுதியாக பின்பற்றக்கூடிய ஒருவரை, இவ்வளவு விட ஒருவரை நான் பார்த்ததில்லை. மார்க்கத்தை மிக உறுதியாக பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர் இவ்வளவு விட ஒருவர் இருப்பதாக நான் பார்த்ததில்லை. அன்பானவர்களே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நேரம் ஒரு சில காரணங்களுக்காக ஹஜ்ஜு தமத்துஉ செய்வதை தடுத்தார்கள். நீங்கள் ஒரே உம்ரா, அதாவது ஒரு பயணத்திலே வந்து உம்ராவையும் ஹஜ்ஜையும் தனித்தனியாக செய்துவிட்டு பிறகு அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு உம்ரா செய்யாமல் வந்துவிடக் கூடாது, உம்ரா செய்யாமல் இருந்துவிடக் கூடாது, அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு உம்ரா செய்யக்கூடிய பயணிகள் தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காக ஹஜ்ஜு தமத்துஉ உமர் அவர்கள் தங்களது ஆட்சி காலத்திலே தடுத்தார்கள். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தை அமீருல் முஃமினீன் கலீஃபா உமர் அவர்கள் இறந்ததற்கு பிறகு ஹஜ்ஜு தமத்துஉ செய்தார்கள். அப்போது அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, உங்களது தந்தை இதை தடுத்துக் கொண்டிருந்தார் என்று சொல்கின்ற பதிலை பாருங்கள், என் தந்தை தடுத்தார் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லியதை நான் கேட்டேனோ, எந்த ஹஜ்ஜை விரும்பியதை நான் செயல்படுத்தேனோ, அதை ஒரு நாளும் யாருக்காக நான் விட தயாரில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஈமானிய பிடிப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவின் பிடிப்பு அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்ததை பார்க்கிறோம். இமாம் அபு ஜஃபர் அல்-பாக்கி என்ற மிகப்பெரிய தாபிஈ சொல்கிறார்கள், கால இப்னு உமர் இதா சமிஅ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீதன் லா யஸீத் வலா யன்குஸ், ரசூலுல்லாஹ்விடமிருந்து ஒரு ஹதீஸை இப்னு உமர் கேட்டார், அதில் கூட்டவும் மாட்டார் குறைக்கவும் மாட்டார். இந்த விஷயத்தில் இவரை போன்று வேறு ஒருவர் இருந்ததே இல்லை. அன்பானவர்களே, இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், كان يتبع امر رسول الله واثاره وحاله ويهتم به. رسول الله உடைய சுன்னத்துகளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்க வழக்கங்கள் உட்பட அனைத்தையும் இப்ரோமர் தேடி தேடி செய்பவராக அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பவராக இருந்தார். இப்ரோமருடைய இந்த செயலை பார்ப்பவர்கள் சொன்னார்கள், அவருடைய இந்த தேடுதல், இந்த ஈடுபாடு அவருடைய அறிவிலே ஏதாவது அவருக்கு மாற்றத்தை உண்டு பண்ணிவிடுமோ. அதாவது இப்படி தேடி தேடி செய்யக்கூடிய ஒரு தேடல் பைத்திய நிலைமைக்கு அவரை கொண்டு போய் விடுமோ என்று பயப்படக்கூடிய அளவிற்கு இருந்தது. இதே விஷயத்தை அவர்களுடைய மாணவர்களே ஒருவர் சொல்கிறார் பாருங்கள், தாபியா. அதாவது இப்னு உமர் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை தேடி தேடி செய்வதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவரை பார்த்து ஒரு பைத்தியம் என்றே சொல்லிவிடுவீர்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், மரணத்திற்கு இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ்விடமிருந்து கேட்டதற்கு பிறகு ஒரு முறை கூட அந்த வாசல் வழியாக அவர்கள் உள்ளே வந்ததில்லை, அந்த வாசல் வழியாக அவர்கள் வெளியே சென்றதில்லை. பெண்கள் இல்லாத நேரத்தில் கூட நாம் என்ன சொல்வோம், பெண்கள் வந்தாலான இந்த வாசல் வழியா போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, பெண்கள் போனாலான இந்த வாசல் வழியா போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லவ் தரக்னா ஹாதல் பாபல் இன்னிசா, இந்த வாசலை பெண்களுக்கு என்று நாம் விட்டுவிட்டால் நன்றாக இருக்குமே என்று சொன்னார்கள். அவ்வளவுதான், இதைத்தான் கேட்டார்கள். என்ன இல்லை என்றால் என்ன, பெண்கள் வந்தால் என்ன, வரவில்லை என்றால் என்ன, பெண்கள் இல்லாத நேரமாக இருந்தால் என்ன, எந்த நேரத்திலும் அப்துல்லாஹி எல்லாம் அன்பும் அவர்கள் அந்த வாசல் வழியாக நுழையவும் இல்லை, அதன் வழியாக வெளியேறவும் இல்லை. அன்பர்களே, அப்துல்லாஹி அமரது எல்லாம் அன்பு அவர்களுடைய அந்த பற்றற்ற தன்மை, இந்த உலக வாழ்க்கையிலே எந்த அளவு ஈடுபாடு இல்லாமல், அதாவது துன்யாவின் மோகங்கள், காசு பணம் செல்வம், இதனுடைய ஆடம்பரங்கள், இதனுடைய ஆட்சி அதிகாரங்களிலே எந்த அளவு நாட்டம் இல்லாமல் இருந்தார்கள் என்பதை பற்றி குறிப்பிடும் போது அவருடைய மாணவர்களே ஒருவர் சொல்கிறார், நான் அப்துல்லாஹி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு சென்றேன். அவருடைய வீட்டில் உள்ள பொருள்களை எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்தேன். மொத்த பொருள்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுப்பதாக இருந்தாலும் கூட 100 திருகத்திற்கு மேலாக வீட்டில் உள்ள பொருளுக்கு மதிப்பு போட முடியாது. பாருங்கள், அவர்கள் எவ்வளவு கொடை கொடுத்தார்கள், தர்மம் கொடுத்தார்கள், எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தார்கள் என்று, ஆனால் அந்த செல்வங்களை தனக்கென்று பயன்படுத்தினார்களா, அதை வைத்து ஆடம்பர வாழ்க்கை அவர்கள் தேடிக்கொண்டார்களா என்றால், அவர்களுடைய மாணவர் சொல்கிறார், நான் வீட்டிலே சென்று வீட்டில் உள்ள பொருள்களுக்கெல்லாம் மதிப்பு போட ஆரம்பித்தேன். மொத்த பொருள்களுக்கு அதிகப்படியான மதிப்பு போட்டால் கூட 100 திருகமுக்கு மேலாக அந்த பொருள்களின் மதிப்பு இருக்காது. அன்பானவர்களே, அப்துல்லாஹி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வணக்க வழிபாடு, அவர்களுடைய இளையச்சத்தை பற்றி பார்க்கிறோம். அவர்களை விட வயது குறைவான ஒரு சஹாபி உபைது இப்னு உமைர் என்பவர்கள், அப்துல்லாஹி இப்னு உமர் அவரை விட கல்வியிலே மூத்தவர். ஆனால் இந்த உபைது இப்னு உமைர் என்பவர் நன்கு பிரசங்கம் செய்யக்கூடியவராக, மக்களுக்கு அறிவுரை சொல்பவராக இருந்தார். அப்துல்லாஹி இப்னு உமர் அவர்கள் அவரை விட மூத்தவராக இருந்தும் கூட அவருடைய சபையிலே உட்கார்ந்து அவர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை, உபதேசங்களை கேட்டு அழக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். உபைது இப்னு உமையுடைய மகனார் சொல்கிறார், நான் எனது தந்தை பயான் சொல்லும் போது அப்துல்லாஹி இப்னு உமரை பார்ப்பேன், அவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள். ஒரு முறை அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபைது இப்னு உமையுடைய சபையிலே உட்கார்ந்து பயான் செய்து கொண்டிருந்தபோது, உபைது இப்னு உமையர் பயான் செய்து கொண்டிருக்க அப்துல்லாஹி இப்னு உமர் அவர்கள் அங்கே அமர்ந்திருந்தார்கள். சூரா நிசாவுடைய 40வது வசனம், இந்த வசனத்தை அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்களோ அதே வசனத்தை உபைது இப்னு உமையர் ஓதுகின்றார். فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ. நபியே, அந்த காட்சியை நினைத்து பாருங்கள், ஒவ்வொரு உம்மத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளரை வறுமையிலே கொண்டு வந்து அவர்களுக்கெல்லாம் உங்களை சாட்சியாளராக நாம் கொண்டு வரும்போது அந்த காட்சி எப்படி இருக்கும் என்று நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்ற வசனத்தை அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓத அல்லாஹ்வுடைய தூதர் ஹஸ்புக் ஹஸ்புக், இப்னு மஸ்ஊத் போதும் போதும் என்று சொல்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் நிறுத்திவிட்டு பார்த்தால் ரசூலுல்லாஹ்வுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதே வசனத்தை நசிஹா செய்யும் போது உபைத் இப்னு உமைர் ஓதுகின்றார், அப்துல்லாஹ் இப்னு உமர் அழ ஆரம்பிக்கின்றார்கள், அழ ஆரம்பிக்கின்றார்கள். அவர்களது தாடி நனைந்து விட்டது, அவர்களது சட்டையின் முன்பக்கம் எல்லாம் நனைந்து விட்டது. அருகிலிருந்து ஒருத்தர் சொன்னார், நசிஹா பயான் செய்து கொண்டிருந்த உபைத் இப்னு உமைரை பார்த்து, அவருக்கு உபைத் இப்னு உமைர் யார் என்று தெரியாது, அப்துல்லாஹ் இப்னு உமரை தெரியும், போதுங்க பெரியவர்களை நிறுத்துங்க நிறுத்துங்க. இந்த பாருங்க நம்முடைய ஷேர் நம்முடைய இமாம் இப்படி அழுகிறார், இவர்களுக்கு நாம் ஒரு தொந்தரவு செய்து விட்டோமோ, போதும் நிறுத்துங்க நிறுத்துங்க என்று சொல்கிறார்கள். அதுபோன்று குர்ஆனுடைய வசனங்களில் நபி தோழர்கள் குறிப்பிட்ட சில வசனங்களை ஓதும் போது அதிகம் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட வசனங்களிலே சூரத்துல் ஹதீதுடைய 16வது வசனம் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார், மூமின்களுக்கு இன்னுமா நேரம் வரவில்லை அல்லாஹ்வுடைய நினைவால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்குவதற்கு. மூமின்களுக்கு இன்னுமா நேரம் வரவில்லை அல்லாஹ்வுடைய நினைவால் அவர்களது உள்ளங்கள் பயப்படுவதற்கு நடுங்குவதற்கு என்ற வசனத்தை இப்னு உமர் ஓதினால் அழுது கொண்டே இருப்பார்கள். அந்த அழுகையில் அவர்களுக்கு மயக்கமே வந்துவிடும். அன்பாளர்களே, ஒருமுறை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் மக்காவிற்கு வெளியிலே செல்கிறார்கள். அவர்களோடு அவர்களது மாணவர்களும் இருக்கிறார்கள். அங்கே ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இளைஞர் அவரை பார்க்கிறார்கள். அப்போது இன்னும் அவர் கேட்கிறார்கள், இந்த ஆடுகளுடைய மேய்ப்பாளர் நீங்கள் தானா என்று. அவர் சொல்கிறார், ஆம் என்று. எனக்கு ஒரு ஆட்டை இதிலிருந்து நீங்கள் விற்கலாம் அல்லவா என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த அறிமை சொல்கிறார், இல்லை நான் இந்த ஆடுகளுக்கு உரிமையாளன் அல்ல, நான் இந்த ஆட்டை மேய்க்கக்கூடிய அடிமை ஆட்டுடைய மேய்ப்பாளர் தான் என்று சொல்கிறார்கள். அப்துல்லா உமர் அவர்கள் சோதிப்பதற்காக சொல்கிறார்கள், உன்னுடைய எஜமானர் கேட்டால் ஒரு ஆடுதானே அதை ஓனாய் திரும்பிவிட்டது என்று சொல்லலாமே என்று அவரிடத்தில் சொல்கிறார்கள். அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அடிமை அந்த மெய்ப்பாளர் அப்போது பதில் சொல்கிறார், அவருக்கு தெரியாது யார் இவர், அல்லாஹ் எங்கே போய்விட்டார், அல்லாஹ் எங்கே போய்விட்டான். அடிமை எனது எதமான இடத்திலே நான் சொல்லிவிடலாம், ஆட்டை ஓனாய் சென்று விட்டது என்று, அல்லாஹ் எங்கே போய்விட்டான். இந்த வார்த்தையை அந்த ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சாதாரண அடிமை அவரிடத்திலிருந்து கேட்டவன் இந்த ஒரு அடிமைக்கு இவ்வளவு இரையற்றமா என்று அவரிடத்திலிருந்து இந்த வார்த்தையை கேட்ட இவ்வளவர் அழுகிறார்கள், அழுகிறார்கள், தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள். பிறகு தனது அழுகை நின்றவுடன் அந்த அடிமையை அழைத்து உன்னுடைய எஜமானன் யார், எங்கே இருக்கிறார் என்று விசாரிக்கிறார்கள். பிறகு அந்த எஜமானரை சந்தித்து அவரிடமிருந்து அந்த அடிமையை விலைக்கு வாங்குகிறார்கள். அந்த அடிமை மட்டுமல்ல, அவர் வைத்துக் கொண்டிருந்த அத்தனை அந்த ஆட்டு மந்தைகள் அந்த ஆடுகளையும் விலைக்கு வாங்குகிறார்கள். பிறகு அந்த அடிமையை அழைத்து உன்னுடைய எஜமானிடமிருந்து நான் உன்னை விலைக்கு வாங்கிவிட்டேன் என்று கூறி, இப்போது நான் உன்னை உரிமை இடுகிறேன், இந்த ஆடுகளையும் உனக்கு அன்பளிப்பாக தருகிறேன் என்று சொல்கிறார். இங்கே இன்னொரு விஷயத்தை புரிய வேண்டும், அந்த ஆட்டு ஆடுகளை மேய்க்கக்கூடிய இளையருடைய இளையச்சம் அவருடைய நாவிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வெளிப்பட்டதை கேட்டு அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அல்லாஹ்வுடைய பயம், அதற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு உமர் அந்த அடிமையின் மீது அவர்கள் காட்டிய அந்த இரக்கம். இங்கே இன்னொரு விஷயம் என்னவென்றால், அல்லாஹு தஆலாவுடைய வசனம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. அல்லாஹ் சொல்கிறானே,
ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. யார் அல்லாஹ்வை பயந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வை அல்லாஹ் ஏற்படுத்துவார். அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு வாழ்வாதாரங்களை ஏற்படுத்துவார்.
ஆடு மேய்க்கக்கூடிய அந்த அடிமை பாலைவனத்திலே மக்காவின் வெளியிலே மலைகளுக்கு மத்தியிலே அவர் நினைத்து பார்த்திருப்பாரா, நான் ஒரு காலத்திலே உரிமையாகுவேன் என்று, விடுதலையாகுவேன் என்று, நான் மேய்க்கக்கூடிய இந்த ஆட்டு மந்தை எல்லாம் எனக்கு சொந்தமாகும் என்று அவர் நினைத்து பார்த்திருப்பாரா? அவரோ அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி இதை செய்து கொண்டிருந்தால் எஜமானர் பார்த்தால் என்ன பார்க்கவில்லை என்றால் என்ன அவருடைய தக்குவா? அல்லாஹ் எப்படி ஏற்படுத்துகிறான் பாருங்கள். ஒரு அடியாருடைய தத்துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து அவருக்கு அல்லாஹ் கொடுக்க நாடினால் எப்படி வேண்டுமானாலும் சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். இதைத்தான் ரப்பு சொல்கிறான், அவர் கற்பனை செய்யாத வழிகளிலே அல்லாஹ் அவருக்கு விருத்தளிப்பார். அப்துல்லா இப்ரஹிம் அவர்களுடைய அந்த அச்சம், அவர்களுக்கு அவருடைய உள்ளத்தில் இருந்த கருணையை, இரக்கத்தை நாம் இந்த சம்பவத்திலே பார்க்கிறோம். அவருடைய வணக்க வழிபாடுகளை பற்றி அவருடைய மாணவர்கள் சொல்கிறார்கள். அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, இமாம் இப்ரஹிம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருக்கும் போது என்னென்ன செய்வார்கள் என்று மாணவர்கள் சொல்கிறார்கள். கேட்டு வந்த புதியவர்களிடத்திலே அப்படி உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கும் புதிதாக உணவு செய்வார்கள். அதற்கு பிறகு ஒரு தொழுகையை தொழுது அதற்குரிய சுண்ணத்துகளை தொழுது விட்டால் அடுத்த தொழுகையின் நேரம் வரை குர்ஆன் ஓதிக் கொண்டிருப்பார்கள். இதுதான் அவர்களுடைய அமலாக இருந்தது. இமாம் நாஃபிஉ இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மாணவர் சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் எப்போதாவது அவருக்கு இஷாவுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுகின்ற அந்த வாக்கியம் தவறிவிட்டால், இஷா தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்ற முடியாமல் ஆகிவிட்டால், அந்த கவலையால் அந்த இரவெல்லாம் தூங்காமல் நபி வணக்கத்திலே இருப்பார்கள். ஒரு ஜமாத்து தொழுகை இஷாவுடைய ஒரு ஜமாத்தை விட்டால் அதனால் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த கவலை என்ன, அன்று இரவெல்லாம் இபாதத்திலே இருப்பார்கள் நபி தொழுகையிலே. ஏன் அன்பானவர்களே, இவருடைய தந்தை யார் தெரியுமா? ஒரு முறை அசருடைய தொழுகை மஸ்ஜிதிற்கு வருகிறார்கள், மக்கள் எல்லாம் தொழுது முடித்து விட்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். கவலைப்பட்டார்கள். பாருங்கள், அசர் தொழுகைக்கு அவர்கள் அன்று தாமதமாக வந்ததற்கு என்ன காரணம் என்றால், அவர்களுக்கு ஒரு தோட்டம் வந்தது மதீனாவில். அந்த தோட்டத்திலே கொஞ்சம் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். தனக்கு அந்த தோட்டத்தில் வேலை செய்ததால் அசருடைய ஜமாத் தொழுகையின் நேரமே அல்ல, ஜமாத் தவறிவிட்டது, அவ்வளவுதான். அந்த மக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் சாட்சியாயிருங்கள், அந்த தோட்டத்தை அல்லாஹ்வின் பாதையிலே சிறந்தா செய்து விட்டீர்கள். இப்படிப்பட்ட ஒரு தந்தைக்கு பிறந்து அவருடைய வளர்ப்பிலே வளர்ந்த அந்த மகன் எப்படி இருப்பார்கள்? ஒரு நாளுடைய இஷா தொழுகையின் ஜமாத் தவறிவிட்டால் அதற்காக அன்று இரவெல்லாம் அவர்கள் விழித்திருந்து வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இமாம் நாஃபிஉ சொல்கிறார்கள், இரவிலே அப்துல்லா இப்னு உமர் தொழுது கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய மாணவர்களிடத்தில் கேட்பார்கள், அஸ்ஹர்னா சஹருடைய நேரம் வந்து விட்டதா என்று. நாங்கள் இல்லை என்று சொன்னால் மீண்டும் தொழ ஆரம்பித்து விடுவார்கள். பிறகு கேட்பார்கள், சஹருடைய நேரம் வந்து விட்டதா? இல்லை என்று சொன்னால் மீண்டும் தொழ ஆரம்பித்து விடுவார்கள். பிறகு சகருடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அப்போது அமர்ந்து துவா இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவார்கள். சுபுஹுடைய அதான் வரை. இமாம் தாவூஸ் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், நான் தொழக்கூடிய பலரை பார்த்திருக்கிறேன், ஆனால் அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் தொழும் பொழுது கிப்லாவை முற்றிலுமாக முன்னோக்கி எந்த ஒரு ஆதல் அசைவு இல்லாமல் அப்படியே அந்த நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு கம்பை போன்று கிப்லாவை முன்னோக்கி தன்னுடைய முகம், தன்னுடைய கரம், தன்னுடைய பாதம் அனைத்திலும் கிப்லாவை முற்றிலுமாக முன்னோக்கக்கூடிய ஒரு தொழுகையாளியை அப்துல்லா இப்னு உமரை போன்று வேறு ஒருவரை நான் பார்த்ததில்லை. மேலும் சொல்கிறார்கள், அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் லுஹர் தொழுகையிலிருந்து அசர் தொழுகை வரை விவாதத்திலே ஈடுபட்டிருப்பார்கள். பொதுவாக மக்கள் எல்லாம் அதுவும் குறிப்பாக வயோதிக காலத்திலே ஓய்வெடுக்கக்கூடிய நேரம், ஆனால் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கஷ்டமான ஒரு வயோதிகமான நேரத்தில் கூட லுஹரில் இருந்து அசர் வரை விவாதத்திலே இருந்தார்கள். அன்பானவர்களே, அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொடைத்தன்மையை பற்றி பார்க்கிறோம். யாராவது தன்னுடைய அடிமைகளில் ஒருவரை கொஞ்சம் கோபமாக பேசிவிட்டால் போதும், உடனே அவரை அழைத்து உரிமையிட்டு விடுவார்கள். அந்த அளவு இறக்கம் உள்ளவர்கள். அவருடைய சம்பவத்திலே ஒன்றை பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு உமரிடத்திலே ஒரு பெரிய நல்ல தொழில் திறமை உள்ள ஒரு அடிமை இருந்தார். அவர் சொன்னார், உரிமையிட்டு விடுங்கள், உங்களுக்கு 40,000 திருகம் நான் தருகிறேன். அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அந்த 40,000 திருகம் கடனை அடைப்பதற்காக அவர் மதீனாவிலிருந்து கூஃபாவுக்கு சென்றார். கூஃபா ஒரு தொழில் நகரம். அங்கே சென்று அவர் கஷ்டப்பட்டு அங்கே உழைத்து சம்பாதித்து அப்துல்லாஹி இப்னு உமருக்கு தன்னுடைய அந்த ஈட்டுத்தொகை அதை அனுப்பிக் கொண்டிருக்கிறார். அப்போது ஒருவர் பார்த்தார், நீ அப்துல்லாஹி இப்னு உமருடைய அடிமையாயிற்று, நீ இங்கே என்ன செய்கிறாய்? விளக்கம் சொல்கிறார், இந்த மாதிரி என்னை உரிமையிடுவதற்காக பேசினேன், 40,000 தினாரை கொடுத்து விடுகிறேன், என்னை உரிமை எடுக்கிறது என்று சொன்னேன், ஒத்துக்கொண்டார்கள், அந்த கடனை அடைப்பதற்காக நான் இங்கே வேலை செய்கிறேன் என்று அவர் கேட்டார். அந்த அடிமையை பார்த்து மஜ்னூன்ன்ற நீ என்ன பைத்தியக்காரனா என்று அவருக்கு புரியவில்லை. அவர் கேட்டார், உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் இங்கே நீ இருக்கிறாய், உன்னை இப்படி வருத்தி கொண்டிருக்கிறாய், அங்கே மதீனாவிலே இப்பொழுது எங்கு பார்த்தாலும் சரி, வலது பக்கம் இடது பக்கம் எங்கு பார்த்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய அடிமைகளை உரிமையிட்டுக் கொண்டே இருக்கிறார், நீ உரிமை வாங்குவதற்காக வேண்டி 40,000 திருகங்களை பேசிக் கொண்டு வந்து இங்கே கூப்பாவில் இப்படி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாய், எப்போ அங்கே போய் அவரிடத்திலே சொல், என்னால் அடைக்க முடியவில்லை என்று பிறகு என்ன நடக்கிறது பாருங்க. அவர் நேரம் வரலாம் அந்த கடன் பத்திரம் எழுதுவதை எடுத்துட்டு வரலாம், சொல்கிறார், யார் அப்துல் ரஹ்மான், என்னாலும் உங்களுக்கு நான் சொன்ன கடனை அழைக்க முடியவில்லை, எனக்கு இப்போது நிர்பந்தமாக இருக்கிறது, இதோ நாம் எழுதிய பத்திரம், இதை நீங்கள் கிழித்து விடுங்கள், அழித்து விடுங்கள் என்று சொல்கிறார். அப்போது அப்துல்லாஹி இப்னு உமர் சொன்னார்கள், நான் கிழிக்க மாட்டேன், விரும்பினால் நீ கிழித்துக் கொள் என்று சொல்கிறார். ஏன்னா ஒப்பந்தம், நான் கிழிக்க மாட்டேன், விரும்பினால் நீ கிழித்துக் கொள் என்று சொல்கிறார். அவர் அதை கிழித்து விடுகிறார், அழித்து விடுகிறார். அப்துல்லாஹி இப்னு உமர் அவர்கள் அழுகிறார்கள். எதற்காக வேண்டி அழுகிறார்கள் பாருங்கள், இங்கே இப்படி தனது அடிமைகளில் ஒருவருக்கு அவரால் முடியாத ஒன்றை சிரமப்படுத்தி விட்டோமோ என்று பயந்து அழுகிறார்கள். அழுது மட்டுமல்ல, அவர்கள் சொல்கிறார்கள், உன்னை சுதந்திரமாக்கி விட்டே நீ செல்லலாம் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், அஸ்லஹ கம்மா, அல்லாஹ் உங்களை சீர்திருத்தம் செய்வானாக, சரி என்னை விட்டு விட்டீர்கள், என்னுடைய 2 ஆண் பிள்ளைகள் உங்களிடத்தில் அடிமையாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன செய்வது சொன்னார்கள், அவர்களை விடுதலை செய்து விட்டு அவர்களை அழைத்து செல்லுங்க. அவர் கேட்கிறார், அவர்களை மட்டும் அழைத்து சென்றுவிட்டால், என்னுடைய தாயும் என்னுடைய பெண் பிள்ளை ஒருவரும் உங்களிடத்தில் அடிமையாக இருக்கிறார்களே, அவர்களையும் உரிமையிட்டு விட்டு அழைத்து செல்லுங்க. எப்படிப்பட்ட ஒரு இரக்க சிந்தனை பாருங்கள், ஒரு தயால தன்மை பாருங்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சுஹபத்தில், அந்த தோழமையிலே வாழ்ந்த அந்த தோழர்கள் ரசூலுல்லாஹ்விடமிருந்து அந்த இரக்கத்தை அவர்கள் படித்தார்கள். ஒருமுறை 20,000 திருகங்கள் அவர்களுக்கு சபையிலே கொண்டு வந்து மன்னரிடமிருந்து அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது. அந்த சபையிலிருந்து 70 அந்த சபை முடிந்து கலைந்து செல்வதற்குள் அந்த 20,000 திருகங்களையும் பங்கு வைத்து விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு தான் அந்த இடத்திலிருந்து செல்கிறார்கள். இன்னொரு சம்பவத்தையும் பதிவு செய்கிறார்கள். இப்படி மன்னர்களிலே ஒருவர் 10,000 திருகத்தை கொடுத்து விடுகிறார்கள். அந்த 10,000 திருகத்தையும் அந்த சபை முடிவதற்குள் மக்களுக்கு கொடுத்து விட்டார்கள். அன்று மாலையிலே நான் அப்துல்லாஹி இப்னு உமரை பார்க்கிறேன், கவனமாக கேளுங்கள், அன்று மாலையில் அப்துல்லாஹி இப்னு உமரை பார்க்கிறேன், தன்னுடைய ஒட்டகத்திற்கு புல் வாங்குவதற்கு அவர்களிடத்திலே காசு இல்லை. மாலையிலே கடை தெருவுக்கு வந்து ஒரு கடைக்காரர்களிடத்திலே, ஒரு திருகத்திற்கு எனது ஒட்டகத்துக்கு புல் கொடுங்கள், நாளையோ அல்லது நாளை மறுநாளோ உங்களுக்கு வந்து கொடுத்து விடுகிறேன் என்று கடனுக்கு வாங்கி சென்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு தியாக மனப்பான்மை! தன்னுடைய அவருடைய மாணவர் நாஃபிட் சொல்கின்றார்கள், ஒரு ஒரு சபையிலும் அவர்களுக்கு பணங்கள் வரும்போதெல்லாம் அது 30,000 திருகங்களை கூட எட்டி இருக்கிறது, அந்த சபையிலேயே பங்கு வைத்து விடுவார்கள். நானும் அவர்களை பார்த்திருக்கிறேன், 1 மாதம் அவர்களோடு நான் இருந்திருக்கிறேன் இப்படி. ஆனால் அந்த 1 மாதத்தில் இறைச்சி சாப்பிட்டதில்லை, அதாவது இறைச்சியை வாங்கி சாப்பிடுவதற்குண்டான வசதி இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய அன்பளிப்புகள் வந்து கூட அதிலிருந்து சிலவற்றை வாங்கி தான் சாப்பிடலாமே என்று கூட அந்த தொகைகளை அவர்கள் வைத்துக் கொண்டது கிடையாது. அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தியாக மனப்பான்மை, குறைத்தன்மை உடையவர்களாக அப்துல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்தார். அவருடைய பணிவை பாருங்கள், சொல்கிறார்கள், நான் வீட்டை விட்டு வெளியே செல்கிறேன், ஆனால் எனக்கு எந்த தேவையும் இல்லை, எதையும் வாங்குவதற்கோ விற்பதற்கோ அல்ல, மக்களுக்கு சலாம் சொல்வதற்காகவே, அவர்களிடமிருந்து சலாமுக்குண்டான பதிலை பெறுவதற்காகவே நான் செல்கிறேன். இது நம்பிலே பலர் அவருக்கு பதவி வந்து விட்டால் அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவருக்கு உயர்வு வந்து விட்டால் மக்களுக்கு அவர் சலாம் சொல்ல மாட்டார், மக்களை பார்த்தால் கூட அவர் முகம் திருப்பிக் கொள்வார். ஆனால் இங்கே பாருங்கள், இவ்வளவு மதிப்பு மிக்க நபித்தோழர்களே, ஒரு பெரிய ஒரு நபித்தோழர் மக்களுக்கு சலாம் சொல்வதற்காகவே வீட்டை விட்டு வெளியே வருகிறார். மக்களை சந்திப்பதற்காகவே அவருடைய மாணவர்களை ஒருவர் சொல்கிறார், நான் அந்ததாக ஒருவரோடு சென்றிருக்கிறேன். சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் புத்தி கொண்டு அவர்கள் சலாம் சொல்வார்கள். அந்த அளவு பணிவுடையவர்களாக அப்துல்லா என்ற இருந்தார்கள். இந்த சஹாபி தன்னுடைய மரண நேரத்தில் அவர்கள் அழுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த துன்யாவில் எதற்காகவும் நான் கவலைப்பட்டதில்லை, ஆனால் மூன்று விஷயங்களுக்காக மட்டுமே நான் கவலைப்படுகிறேன். இந்த துன்யாவை விட்டு செல்லும் போது எனக்கு கவலை என்றால் மூன்று விஷயங்களில் தான். ஒன்று, கடுமையான வெயில் காலங்களிலே நோன்பு வைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு நான் ஆகிவிடப் போகிறேனே, நோன்பு வைக்க முடியுமா? கடுமையான வெயில் காலங்களில் நோன்பு நோட்டுக் கொண்டிருந்த பாக்கியத்தை இழக்கப் போகிறேனே, கடுமையான குளிர் காலங்களிலே நின்று வழங்கிய பாக்கியத்தை நான் இழக்கப் போகிறேனே என்ற கவலை தான் எனக்கு. இன்னொரு கவலை, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய அந்த பட்டாளம் மதீனாவை தாக்க வந்த போது அவர்களை எதிர்த்து போர் செய்ய முடியாமல் ஆகிவிட்டேனே என்ற கவலையை தவிர எனக்கு வேறு கவலை இந்த துன்யாவில் இல்லை என்று மரண நேரத்தில் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பானவர்களே, அப்துல்லா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி நமக்கெல்லாம் ஒரு சிறந்த முன்மாதிரியாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்டது, அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றியது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியிலே கொலை தன்மையிலும் மக்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற விஷயத்திலும் மக்களுக்கு நன்மையை நாடுகின்ற விஷயத்திலும் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை போதிக்கின்ற விஷயத்திலும் எப்படி ஒரு அழகிய முன்னுதாரணமாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நல்லவர்களுடைய தரஜாவை உயர்த்துவானாக. அவர்களுடைய பாதையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையும் ஆக்கி வைப்பானாக. அந்த நல்லவர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் சேர்த்து வைப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.